ओम शांति। अव्यक्त मुरली, अक्टूबर 22nd 1970। बाबा इदुपोल कुरिहिंदार, इप्पोल्दे इन्नुम कुरेंद समयत्तिल उंगलक्कु धर्मराज स्वरूपम नडैमुरैयिल अनुभवमागुम। एनेंटाल इदु कडैसि समयमाग उल्लदु। तंदे स्वरूपत्तिल உங்களுக்கு அன்பை அளித்துள்ளார். பாபா உங்களது சாக்கு போக்கை கேட்டுவிட்டார். உங்களுக்கு கருணை, இரக்கம் என்று அதிக அளவில் சலுகையும் காட்டியுள்ளார். ஆனால் இப்பொழுது குறைந்த நாட்களே பாக்கி உள்ளது. அதன் பின்பு ஒரு தவறான எண்ணத்திற்கு 100 மடங்கு தண்டனை அனுபவமாகும். இதுபோல் இருக்கும் எண்ணம் இருந்தது, அந்த நொடியே தண்டனை அனுபவமாகும். அந்த சமயமும் கூடிய விரைவில் வந்தே விடும். ஏனென்றால் பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு உள்ளது, அதனால் எச்சரிக்கை விடுக்கின்றார். சோ பாபா இதுபோல கூறுகின்றார், பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கின்றது, அதனால் எச்சரிக்கையை அளிக்கின்றார். சுபாவா சொல்ல வந்த விஷயம் என்னவாக இருக்கின்றது என்றால், ஒரு தவறான எண்ணமானது 100 மடங்கு தண்டனையை அளிக்கும். இந்த ஒரு மகா வாக்கியத்தை டாக்டர் சச்சின் பாய்ஜி அவர்கள் கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததை சாரமாக பார்க்கலாம். பிரதர் இந்த மாதிரி கேட்குறாங்க, தர்மராஜ் தண்டனை என்றால் என்ன? அந்த தண்டனை எந்த மாதிரி இருக்கும்? எங்கேயாவது தர்மராஜ் அமர்ந்திருக்கின்றாரா? கையில் கோலுடன் அமர்ந்திருக்கின்றாரா? அப்போ தர்மராஜ் தண்டனை என்றால் என்ன? முதலில் நமக்குள் இருக்கக்கூடிய ஸ்திதி இறங்குவதே தர்மராஜ் தண்டனையாகும். ஸ்திதி இறங்குவதால் நாம் கீழான நிலைக்கு செல்கின்றோம். அதன் ஆதாரத்தில் அமிர்த வேலையானது நமக்கு சக்தி இல்லாததாக இருக்கும். அதன் பின்பு வாணி கேட்கும் போது மனமானது இங்கும் அங்கும் அலைப்பாயும். யோகா நினைவில் அமரும்போது மனம் அலைப்பாயும். தீய கனவுகள் தோன்றும், அதன் மூலம் மனம் அதில் ஈடுபட்டு அலைப்பாயும். காலையில் எழுந்தவுடன் அந்த ஒரு ஒளிமயமான சிந்தனை இருக்காது, அதற்கு பதிலாக இருள் இருக்கும். ஆனந்தம் இழந்து அசாந்தியில் மூழ்கி அதிலே மாட்டிக்கொள்வோம். சோ நிறைய மனிதர்கள் இதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது தண்டனை என்று அறியாமல் இருக்கின்றார்கள். பிராமண வாழ்க்கையின் குஷியே அவர்களால் அனுபவம் செய்ய முடியாது. அந்த ஒரு ஆனந்தம் எதுவும் இருக்காது. சேவைக்கு சென்றாலும் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவம் செய்ய மாட்டார்கள். சேவையில் வெளியில் செய்தாலும் உள்ளுக்குள் அவர்களுக்குள் அதுபோன்ற ஓய்வற்ற நிலை, அமைதியற்ற நிலை அனுபவமாகும். சாதாரண ஒரு சேனைப்படையிலே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும், டூ ஆர் டை, ஒன்று செய் அல்லது செத்து மடி. ஆர்மியில் ஸ்ட்ரிக்டாக கட்டளை இருக்கும், ரைட் டேர்ன் அப்படின்னாங்கன்னா வலது பக்கம் திரும்பியே ஆகணும், அபவுட் டேர்ன் அப்படின்னா முழுமையாக திரும்பி தான் ஆகணும், அதில் சாக்கு போக்கே இருக்காது. அதே போல தர்மராஜ் என்பது நமது சொந்த கர்ம கணக்கின் பயங்கர ஸ்வரூபம். ஒரு தவறான எண்ணமானது தவறான வார்த்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, தவறான பேச்சாகவே அமைந்துவிடும். செயலும் அதுபோல உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வோம். அதனை சார்ந்த தொடர்புகள், ஸ்தூலமான தொடர்புகள், அதன் பக்கமே கவனம் செல்லும். அதனால் நமக்குள் நல்ல விதமாக கவனம் அளிக்க வேண்டும். எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றது? நமது ஆழ்நிலை மனதிலிருந்து வருகின்றது. வேறு எங்கிருந்து வருகின்றது? நாம் பார்க்கக்கூடியதில், கேட்கக்கூடியதில், பேசக்கூடியதில். இதுபோல ஐம்புலன்களின் மூலமாக எண்ணங்கள் தோன்றி வருகின்றது. அப்போ தவறான எண்ணம் நமக்கு 100 மடங்கு தண்டனை என்றால், சரியான எண்ணமானது நமக்கு வெகுமதியை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரியான எண்ணம் தோன்றும் போது காலையில் அந்த ஒரு புத்துணர்ச்சி, ஆனந்தம், அமிர்த வேலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்திசாலியான ஸ்திதியில் என்ஜாய் செய்வோம். மேலும் பாபாவின் நினைவில் அந்த ஒரு டிவைன் ரொமான்ஸ் இருக்கும், தெய்வீகமான காதல் கடவுளுடன் இருக்கும். ஸோ இரவில் அது போன்ற சரியான எண்ணங்களுடன் படுத்தோம் என்றால், சரியான எண்ணங்களுடன் எழுந்து கொள்வோம். அதன் பின்பு அமிர்த வேளை முடிந்த பின்பு ஞானத்தை மனனம் செய்யக்கூடிய விதம், முரளி படிப்பதில் அதனை ஒரு பொக்கிஷமாகவே உணருவோம். முரளியும் மிகவும் புதுமையாக தென்படும், புதுமையாக இருப்பது போல் தோன்றும். முழு நாளும் அந்த ஒரு ஆனந்தம், ஆழ்ந்த திருப்தி மனதில் இருக்கும். வெளியில் சேவை இருந்தாலும் உள் ஆனந்தம் குறையாமல் நிறைந்து இருக்கும். அந்த ஒரு அமைதியற்ற ஸ்திதி ஏற்படாது. ஆனால் தவறான எண்ணங்கள் இருக்கும்போது எது போன்ற தண்டனைகள் இருக்கும் என்றால், ஸ்திதியில் ஆட்டம் காணும், அமைதியற்ற மனமாக இருக்கும், அங்கும் இங்கும் அலைப்பாயும். யோகாவில் உட்கார்ந்தால் தூக்கம் வரும். 3 வகையான தவறான எண்ணங்கள் இருக்கின்றது. 1 வேஸ்ட் தாட், 2 நெகட்டிவ் தாட், 3 விஷியஸ் தாட்ஸ். வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், மேலும் விகாரமான எண்ணங்கள். இந்த வீணான எண்ணங்கள் எது போன்று நமக்கு அமையும் அப்படின்னா, அந்த வீணான எண்ணங்களின் மூலமாக வார்த்தை வீணாக இருக்கும், செயல் அது போல் அமையும், தொடர்பு அது மாதிரியே இருக்கும், மேலும் வீணான சம்பந்தங்கள் ஏற்படும். நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தால் அது போன்ற வார்த்தைகள் எதிர்மறையாக இருக்கும், செயல்கள் நெகட்டிவாக அமையும், தொடர்பு மற்றும் சம்பந்தம் எதிர்மறையாக ஏற்படும். விகாரமான எண்ணங்கள் மனதில் இருந்தால் அது போன்ற வார்த்தைகள், செயல்கள், தொடர்பு, சம்பந்தம் அது போன்று தோன்றும். இவை எல்லாவற்றிலும் இருந்து நான் எஸ்கேப் ஆக வேண்டும் என்றால், நான் மீள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை மனனம் செய்ய வேண்டும். அது போன்ற பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் உருவாக்க வேண்டும். சாக்கார் முரளியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து டெய்லி 7 எழுதி கொள்ள வேண்டும். உதாரணமாக பாபா சாக்கார் முரளியில் அடிக்கடி இது போல சொல்வார், மூடி நேச்சர், அதாவது மூட் ஆன் அல்லது மூட் ஆஃப் ஆகிறது, அந்த தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். 2, ஒருபோதும் முரளியை தவற விடாதீர்கள், அந்த டாப்பிக்கை எழுதிக்கோங்க. 3, முரளியில் அக்கறை கொள்ள வேண்டும். ஸோ இது போன்ற 7 உங்கள் டைரியில் எழுதிக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்மளுடைய மொபைலில் நமக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் நீங்கள் மட்டும் இருக்கணும். ஆனால் குரூப் ஃபார்ம் ஆகிறதுக்கு பல பேருடைய பேரை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் டெலிட் கொடுத்துடலாம். அல்லது உங்களுடைய பழைய நம்பர்ஸை ஆட் பண்ணி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் இந்த 7 எழுதுங்க. அந்த டாபிக்ஸ் பற்றி மனனம் பண்ணுங்க. அதனுடைய பாயிண்ட்ஸை அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாதாரண பேப்பரில் எழுதுனா கூட போயிடும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுதிட்ட பிறகு முழு நாளும் அந்த டைரியிலிருந்தோ அல்லது நம்ம ஃபார்ம் பண்ண குரூப்லேருந்தோ ஒரு பாயிண்ட் எடுத்து அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. நான் எப்படி ஆட்டம் காணாத ஸ்திதியை கொண்டு வருவது? ஏன் எனக்குள்ள திடீர்னு துக்கம் வருது, திடீர்னு கவலை வருது? இது போல அலசி ஆராய்ந்து அதனுடைய தீர்வை எழுதுங்கள். அதன் பிறகு நமக்கு சரியான சிந்தனைகள் ஏற்படும். காரணம், நம்மளுடைய மனம் அனைத்தும் அந்த டாபிக்ஸில் ஃபோக்கஸ் ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் குவியுது. ஸோ இந்த மாதிரி பழக்கம் இருக்கும்போது நம்ம வெளியில் சென்றாலும், ட்ரெயினில் போனாலும், ஆஃபீஸில் இருந்தாலும், ரிக்ஷாவில் சென்றாலும், நடந்தாலும், உள்ளுக்குள் மனம் பிஸியாக வைத்து கொள்ளுங்கள். அந்த டாபிக் பற்றிய சிந்தனையிலே இருங்கள். ஸோ பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அவர் ஒரு முறை காலையில் 4 மணிக்கு புறப்படுறாங்க. 4 மணி நேரம் பயணம் 4-வீலரில். ஆனால் 8:30 ஒரு டாப்பிக்கில் அவங்க பேசணும். ஆனால் பிரதர் அதை ப்ரிப்பேரே பண்ணலையாம். ஆனால் அந்த பயணம் தொடங்கியது முதல் அந்த டாப்பிக்கை சார்ந்து தன்னை தயார் பண்ணிக்கிட்டாராம். அந்த டாபிக் வந்து கிராமட்டிக்கல் எரர் இன் புருஷார்த், புருஷார்த்தத்தில் இலக்கணம் சார்ந்த பிழைகள் என்ன, இதனை பற்றி பேச வேண்டும். அப்போது ஞானத்தை மனனம் செய்து கொண்டே சென்றாராம். 7:30 அங்கே ரீச் ஆயிட்டாங்களாம். ஆனால் கொஞ்சம் கூட களைப்பே இல்லை, ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. காரணம், ஞானத்தை மனனம் செய்தேன். ஆனால் அந்த டாபிக் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு டாபிக், தெரிந்த டாபிக் இருந்தால் ஒருவேளை அந்த பயணத்தில் நான் களைப்படைந்திருக்கலாம். ஸோ இது என்னுடைய சொந்த அனுபவம். ஞானத்தை மனனம் செய்யும் போது, மனம் உயர்வான எண்ணங்களில் பிஸியாக இருக்கும் போது நாம் களைப்படைவதில்லை, சரியான எண்ணங்களே தோன்றுகின்றது. அதே மாதிரி நாம் தீர்வுகளை தேர்ந்தெடுக்கும் போது 2 வகையான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று அர்ஜுனன் போன்ற விடைகள், மற்றொன்று ஹனுமான் போன்ற விடைகள். அது என்ன அர்ஜுனன் போன்ற விடை அல்லது ஹனுமான் போன்ற விடை? அர்ஜுனன் விடை அப்படின்னா, எந்த ஒரு க்வெஸ்டின் இருக்கோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடைக்கும், ஒரு பதிலில். எல்லார்கிட்டேயும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உனக்கு எது தெரிகின்றது என்று. சில பேர் மரம் தெரியுது, சில பேர் பறவை தெரியுது, அதனுடைய முகம் தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், கண்கள் தெரிகின்றது அப்படின்றத சொன்னார். ஸோ எது இலக்கோ அது விடையாக இருக்கும் அர்ஜுனனுடையது. ஆனால் ஹனுமான், அவருடைய விடை எது போல இருக்கும்னா, அவர்கிட்ட சஞ்சீவினி மூலிகை கொண்டு வாங்கன்னு சொன்னபோது அவருக்கு அந்த மூலிகை எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அந்த மலையே தூக்கிட்டு வராரு. ஸோ அந்த மலையே ஒரு தீர்வாக கொண்டு வந்து கொடுப்பாரு. இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் ஹனுமான் ஆன்சர். லைக், நமக்குள்ள பல பதில்கள் வரும், அதில் நம்ம சிறந்ததை தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தீவிர புருஷார்த்தின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மைண்ட் வந்து அதில் பிஸியாக திங்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு நேரடி பதில் கொடுத்தா அது அர்ஜுனன் விடை, அல்லது பல விடைகளை நான் கொண்டு வந்தால் அது ஹனுமான் விடை. பட் ரெண்டுமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம், அதன் மூலமாக மனம் பிஸியாக இருக்கும். இது போன்ற உயர்ந்த எண்ணங்களில் மனம் பிஸியாக இருக்கும் போது எனக்குள்ள சரியான எண்ணங்களே தோன்றும், அந்த ஒரு சோல் கான்ஷியஸ் இருக்கும். இல்லாட்டினா தேக அபிமானம் வந்துவிடும். அப்போது தர்மராஜிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், தவறான எண்ணங்களிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்றால், நான் இந்த ஒரு பயிற்சி செய்ய வேண்டும், அமைதியில் சென்றுவிட வேண்டும், உள்நோக்கு முகமாக ஆக்கிவிட வேண்டும், என்னுள் சென்று என் எண்ணங்கள், உணர்வுகள், எது போன்று இருக்கின்றது என்பதனை அலசி ஆராய வேண்டும். என்னுள் அக ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் கடந்த கால அனுபவத்தின் நினைவுகளை அலசி ஆராய வேண்டும். அதுபோன்று என்னுள் பேசுவது, பின்பு பகவானுடன் உரையாடல் நிகழ்த்துவது, இந்த மாதிரி திட்டங்களை தீட்டிக்கொள்ளுங்கள். ஞானத்தை மனனம் செய்யுங்கள். பாபா வரும் சமயத்தில், பாபா மிலன் சமயத்தில் ஆழ்ந்த மௌனத்தில் சென்று விடுங்கள். அதன் பிறகு பாபா முன் வரும்போது அந்த ஒரு அவருடைய தெய்வீகமான இசையை ரசிக்க முடியும். அவருடைய தெய்வீகத்தன்மை வாய்ந்த நறுமணத்தை நுகர முடியும். அந்த மாதிரி அனுபவம் ஆகுவதற்கு நம்முள் சென்று அக ஆய்வு செய்து தூய்மைப்படுத்தி என்னுள் ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கும்போது சரியான எண்ணங்களே தோன்றுகின்றது. ஸோ தர்மராஜிடமிருந்து நான் என்னை விடுவித்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுள் சரியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். அதுபோல் செய்வதற்கு நமக்கு கிடைத்த பாயிண்ட்ஸ்: ஞானத்தை மனனம் செய்வது, சிந்தனை செய்வது, தீர்வுகளை கொண்டு வருவது, எனக்குள் செல்வது, மாற்றிக்கொள்வது, ஆழ்ந்த மௌனத்தில் சென்று விடுவது. ஓம் சாந்தி.